இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று 2026 மே மாதம் 15 தமிழிற்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 1 இஸ்லாமியருக்கு ஹிஜ்ரி நாட்காட்டியில் 1447 துல்ஹைதா மாதம் 27 ஆகும். மலர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வழமை போல் இந்த நிகழ்ச்சியின் குரல் மதத்துடன் ஆரம்பிப்போம் நேர்களே. பொதுவாக ஒழுக்கம் உடைமை என்று கூறியவர் துறவரத்தார்க்கு மட்டும் கூடா ஒழுக்கம் என தனியே கூறுதல் கவனிக்கத்தக்கது. அகுதம் புறன்பளிப்பது இல்லாயின் நன்று என்ற துறவரத்தை சுட்டியவர் அங்கனம் பழிக்கும்படியான கூடா ஒழுக்கத்தை இந்த அதிகாரத்தில் கண்டிக்கிறார் திருவள்ளுவர். இன்றைய சிந்திக்கும் வலை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க இருப்பது திருக்குறளின் 28 அதிகாரமான கூடா ஒழுக்கம் என்னும் அதிகாரத்தின் 5 குறள். சிலர் யாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டோம் என்று வெளியே பேசிக்கொண்டு மறைவாக தீய ஒழுக்கங்களில் ஈடுபடுவர். அது முதலில் இனிதாக தோன்றினாலும் பிற்பாடு என்ன செய்தோம் என்று வருத்தம் படும்படியாக பல துன்பங்களை கொடுக்கும். பற்று அற்றோம் என்பர் படிற்று ஒழுக்கம் ஏற்று என்று ஏதம் பலவும் தரும். மாடிப்படியில் ஏறுவது வேறு, மலையில் ஏறுவது வேறு. மாடியில் படியுண்டு, பிடியுண்டு. பிடியை பற்றிக் கொண்டு மேலே போகலாம், கீழே பார்க்கலாம், விருப்பம் போல நடக்கலாம். ஆனால் மலையேறும் போது கர்ணம் தப்பினால் மரணம். கால்களை நன்றாக ஊன்றி நடக்க வேண்டும். மேலே பார்த்தால் தலை சுற்றும், கீழே பார்த்தால் வயிற்றை புரட்டும். கல் தடுத்தாலும் கால் தடுமாறினாலும் எலும்புகள் கூட மிஞ்சா. மலையேறுவதைப் போன்றதே துறவு வாழ்க்கை. தவத்தினால் உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தி மெய்யுணர்வை பெறுவதில் நாட்டம் வைத்து ஒழுக்கத்தில் ஊன்றி நிற்க வேண்டுவது முக்கியம். வெறும் வேடத்தை மட்டும் போட்டுக்கொண்டு எனக்கு எதிலும் பற்றில்லை, வென்றுவிட்டேன் ஆசை என்று சொல்லிக்கொண்டு மூன்று வேளையும் உண்டு வசதியில் துளைப்பவனின் மனதில் ஆசை எப்படி அகலும்? சுட்டெரிக்காமல் குப்பை நீங்காது, கழுவி களையாமல் அழுக்கு அகலாது. பல பிறவிகளிலும் ஊறிவரும் பற்று கடுமையான தவத்தினால் தான் நீங்கும். பகலில் துறவி வேடம் போடுபவன் மறைவில் இல்லறத்தானை விட அதிகமாக சிற்றின்பத்தில் ஈடுபடுவான். அப்போது இன்பமாகத்தான் இருக்கும். பல மாதரை தன் வசப்படுத்துகிறான் அல்லவா? ஆனால் களவும் அளவு மீறலும் மறைக்கப்பட முடியாதவை. அவன் செய்த பாவங்களை விளையும் பொழுது அவனது மறைவொழுக்கம் மன்றிலேறும். அவனது மறைவொழுக்கம் மன்றிலேறும் பொழுது, பலரது பழிச்சொல்லுக்கு ஆளாகும் பொழுது, நோய்க்கு ஆளாகி வேதனைப்படும் பொழுது என்ன செய்தோம் என்று எண்ணி சாம்ப வண்டி வரும். கூடி வாழாமல் குடும்பத்தை பறக்க விட்டோம், தடம் புரண்டு தவச்சாலையையும் கெடுத்தோம் என்று கழிவிறக்கம் கொள்ள நேரம். பற்று அற்றோம் என்பார் படிற்று ஒழுக்கம் எற்று என்று ஏதும் பலவும் தரும். இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 28 அதிகாரமான கூடா ஒழுக்கம் என்னும் அதிகாரத்தின் 5 குறள். அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
இனிய காலை வணக்கம் நேயர்களே. மீண்டும் ஒரு அழகிய காலை வேளையில் உங்களை வானொலி நிகழ்ச்சிகளினூடே சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். அண்மையில் நண்பர் ஒருவரின் எழுத்துக்களில் ஒரு கதையை படிக்க சந்தர்ப்பம் கிடைத்தது. நல்ல கருத்துக்கள் பலவற்றை மறைபொருளாக கூறுகின்ற அந்த கதையை முதலில் உங்களுக்கும் எடுத்து சொல்லி முடிவிலே கதையிலே வருகின்ற நல்ல விடயங்களை பார்க்கலாம். ஒரு பணக்காரனுக்கு மிகவும் அழகான மகள் ஒருத்தி இருந்தாள். வளர்ந்தவுடன் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்து ஊரில் உள்ள தகுதியான இளைஞர்களுக்கு ஒரு போட்டி வைப்பதாகவும், அதில் வெற்றி பெறும் இளைஞனுக்கு தன் மகளை மணமுடித்து வைப்பதாகவும் அந்த பணக்காரன் அறிவித்தான். போட்டி நாளன்று ஊரில் உள்ள வலுவான, திறமையான, புத்திசாலியான இளைஞர்கள் எல்லோரும் ஒன்று கூடினார்கள். அவர்களில் சிலர் கைகளில் பேப்பரும் பேனாவுடனும், சிலர் கத்தியுடனும், சிலர் வீச்சரிவாளுடனும், சிலர் துப்பாக்கியுடனும் வந்திருந்தார்கள். அவர்களை தன் மிகப்பெரிய நீச்சல் குளத்திற்கு பணக்காரன் அழைத்து சென்றான். இந்த நீச்சல் குளத்தில் இந்த முனையிலிருந்து எதிர்முனைக்கு முதலில் யாரால் நீந்தி கடக்க முடிகிறதோ அவனுக்கு என் மகளை திருமணம் செய்து தருவேன் என்று அவன் சொல்லி முடித்த அடுத்த வினாடியே கடகடவென அனைவரும் நீச்சலுக்கு தயாராக வேகமாக உடைகளை மாற்ற ஆரம்பித்த பொழுது, அது மட்டுமல்ல கூடவே ஒரு 15 மில்லியன் டாலர்கள் பணமும் ஒரு தனி பங்களாவும் கூட தருவேன். அதனை வைத்து கொண்டு என் மகளோடு நீங்கள் நல்வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும். உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். என் மருமகனை நான் நீச்சல் குளத்தின் மறுகரையில் சந்திக்கிறேன் என்றவாறு அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான். அவ்வாறு அவன் சொல்லி முடித்தவுடன் மொத்த இளைஞர்களும் இன்னமும் வேகமாக தண்ணீரில் இறங்க முற்பட்ட பொழுது அந்த பணக்காரனுடைய ஹெலிகாப்டர் அந்த நீச்சல் குளத்திற்கு நேர்மேலே பறந்து வந்து டஜன் கணக்கில் முதலைகளை அந்த குளத்தில் இறக்கிவிட்டு சென்றது. அவ்வளவுதான். அத்தனை பேரும் மரண பயத்தில் உடனே பின்வாங்கி ஏமாற்றத்துடன் மீண்டும் தங்கள் உடைகளை மாட்டிக்கொள்ள ஆரம்பித்தனர். இதென்ன பைத்தியக்காரத்தனம்! நிச்சயமாக யாராலும் ஜெயிக்க முடியாது. பார்க்கலாம் இதில் எவன் வெற்றி பெறுகிறான் என்று பேச ஆரம்பித்தனர். அப்பொழுது திடீரென ஒருவன் குளத்திலே குதிக்கும் சத்தம் கேட்டது. அத்தனை பேரும் மூச்சு கூட விட மறந்து அதிசயத்தோடு அவனையே கண்ணிமைக்காமல் கவனிக்க ஆரம்பித்தனர். அந்த இளைஞன் மிகவும் லாவகமாக அத்தனை முதலைகளிடமிருந்தும் விலகி விலகி வேகமாய் நீந்தி அடுத்த கரையில் ஏறி விடவிடத்து போய் நின்றான். பணக்காரனான் தன் கண்களை நம்ப முடியவில்லை. மிகவும் பிரமாதம், நான் தருவதாக சொன்ன அத்தனை விடயங்களுக்கும் மேலாக உனக்கு இன்னும் என்ன வேண்டுமோ கேள், எதுவாக இருந்தாலும் கொடுக்கிறேன் என்று இளைஞனிடம் கூறினான். அந்த இளைஞன் இன்னமும் நடுக்கத்திலிருந்து மீளவில்லை. வாய் தந்தி அடித்தது. கண்களில் மிரட்சியுடன் ஒருவித வெறித்தனத்துடனும், அதெல்லாம் இருக்கட்டும், என்னை இந்த குளத்தில் தள்ளிவிட்டவனை மட்டும் யாரென்று எனக்கு காட்டுங்கள் என்றான். ஆம் நேயர்களே, கதையை கேட்டு நகைத்துவிட்டு நின்று விடாதீர்கள். அதனுள்ளே புதைந்திருந்த சிந்தனைகளையும் அசை போடுங்கள். அதாவது, முதலைகள் உள்ள நீரில் தள்ளி விடப்படும் வரை அவன் திறமை அவனுக்கே தெரியவில்லை. அடுத்தது, அவனை முதலைகளுக்கு காவு கொடுத்த நினைத்தவர்கள் உண்மையில் அவனுள் இருந்த திறமையை வெளிக்கொணர்ந்து அவனது நல்ல எதிர்காலத்துக்கு வித்திட்டவர்கள். அடுத்ததாக, சில நேரங்களில் மிகவும் மோசமான தருணங்களை கடக்கும் பொழுது சில பேருடைய நிஜத்திறமை வெளிப்படும். அதைவிட சில பேருக்கு இம்மாதிரியான அசாத்தியம் பிரச்சனைகளில் வலுக்கட்டாயமாக தள்ளப்படும் பொழுது மட்டுமே அவர்களால் வாழ்வின் உயர் இலக்கை அடைய முடிகிறது. என்ன நேயர்களே, நகைச்சுவையுடன் கூடிய சிந்தனைகளை இந்த கதை உங்களுக்கு தந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
அடுத்து சங்கநாதன் வானொலியில் இளந்தளிர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு நியூசிலாந்தில் மட்டுமல்லாது மேலை தேசத்தில் இருந்தும் இதை கேட்டு பாராட்டுவது மட்டுமல்லாது தங்களது சிறார்களின் மனநிலை தமிழை பதிவு செய்து பங்குபற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு நன்றி. இன்றைய இளந்தளிர் நிகழ்ச்சியினை முதலில் அலங்கரிக்க வருகிறார்கள் வெலிங்டன் தமிழ் பாடசாலை மாணவர்கள். இந்த பாடலில் பங்கு பெற்றுபவர்கள் பாட்டிகளாக அவந்திகா, சோபனா ஹாமில்டனின் மகள், பிரத்விகா உமையால் நிலக்சனின் மகள், நிரல்ஜா சிந்துஜா மனோஜின் மகள், காலங்களாக யாழ்னி சதீஷ்குமாரின் மகளான நட்சத்திரா, ஆன் ஃபிரெடிக் வின்சன் ஆகியோரின் மகன் ஜோ அன்டாயின், ஜனனி கிங்ஸ்டன் ஆல்பர்ட் ஆகியோரின் மகனான வின்சன், நரிகளாக கிஷோன் சுமதி ஸ்ரீ விக்னேஸ்வரன் பிள்ளை, சுபே கஜேந்திரதாஸின் மகள் நிதுர்ஜா, சுபா எட்மனின் மகன் ரிசேன். இது ஈழத்து பப்பிசை பாடலான வடை வடை என விற்று வந்தால் வாயாடி கிளவி என்ற ஏ மனோகரின் பாடல்.
நடை நடையாய் வித்து வந்தால் களைப்பு தீரவே, களை தெருவில் குந்தி விட்டால் கண்ணாட கிளவி. கருமை நேரம் பியூட்டி எங்கள் காக்கே சிஸ்டரும், அருகில் வந்ததும் மனமும் மூக்கை தொலைத்ததால் அசந்து கிளவி தூங்கிது. அந்தோ வடை போனது அந்த காக்கை மூக்கிலே, அந்த வடை பறந்தது.
எந்த வழி வந்தெங்களுக்குள்ள நதி பிரதரும், எந்த வழி நல்ல வழி என்று யோசித்தார். தட்டி பறிக்கவே பறவையிலே பங்கானவள் நீன்றோ, பண்ணோடு பாடுவர்கள் பறவையிலே மேலன்றோ. படம் ஒரு பாடல் இந்த பாசமுள்ள சிஸ்டரே, நடலாம் நான் புகழ்வேன் நானு முன்னே.
பாசமுள்ள தம்பியின் பரிவு நிறை அவளுடன் சீட்டில அந்த காக்கை நினைத்தது. வடையை காலமச்சி வாயை திரண்ட பாடியே, வடையை காலமச்சி வாயை திரண்ட பாடியே. இளங்காக நான் என பருந்த போனது, இளங்காக நான் என பருந்த போனது.
அந்த பாடலை பாடியவர்கள் வெலிங்டன் தமிழ் பாடசாலை மாணவ மாணவியர்கள். ஆண்டு விழாவில் பாடப்பட்ட அந்த பாடல் இளந்தளிரில் மறு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக இளந்தளிர் நிகழ்ச்சியினை அலங்கரிக்க ஒரு பதிவு ஒன்று சென்னையில் இருந்து வந்திருக்கின்றது. அனிருத் தயாளனிடம் இருந்து, ஐந்தாம் வகுப்பு படிக்கும் அனிருத் தயாளன், பெற்றோரின் பெயர் தயாளன் வெண்ணிலா.
அனைவருக்கும் வணக்கம். கதையின் பெயர் கருணை. வடிவானவர் வள்ளலார். வள்ளலார் சொற்பொழிவு ஆற்றி வந்த வடலூர் என்ற கிராமத்திற்கு செல்வந்தர் ஒருவர் செல்ல நினைத்தார். அவர் மாட்டு வண்டியில் பயணம் செய்தார். செல்வந்தர் மாட்டு வண்டியை ஓட்டுபவரிடம் வேகமாக செல்லும்படி சொன்னார். சிறிது தூரம் சென்றதும் அவர்கள் ஒரு நதியை நேரங்கினார்கள். ஓட்டுநர் எருதுகள் நீர் பராக்கட்டும், அவை மிகவும் தாகத்துடன் உள்ளன என்றார். ஆனால் செல்வந்தர் இல்லை, அதை பிறகு பார்க்கலாம், இப்போது நாம் வேகமாக போக வேண்டும் என்றார். அதன் பின் கொஞ்ச தூரம் சென்றதும் எருதுகள் மிகவும் களைப்புற்றி நிற்கின்றன. அவற்றை சிறிது நேரம் மரத்தடியில் களைப்பாற்ற வீட்டுக்கு செல்லலாம் என்று ஓட்டுநர் கூறினார். நமக்கு அவ்வளவு நேரம் இல்லை, நான் வள்ளலாரை சந்தித்து இன்றிரவே வீடு திரும்ப வேண்டும் என்றார். அவர்கள் வடலூர் வந்து சேர்ந்த போது வள்ளலார் சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருந்தார். செல்வந்தர் வள்ளலாரை வங்கி அவர் முன்பு பணிவுடன் அமர்ந்தார். வண்டி ஓட்டுநர் எருதுகளை வள்ளலார் வீட்டு பின்புறம் கொண்டு சென்றார். வள்ளலார் அவற்றை பார்த்தார். அவர் திடீரென்று எழுந்து எருதுகள் உள்ள இடத்திற்கு சென்றார். சொற்பொழிவிற்கு இடையில் என்றும் எழுந்திராதவர் என்று இன்று சென்றதை கண்டு ஆச்சரியத்துடன் பக்தர்கள் அவர் பின் சென்றார். வள்ளலார் எழுத்துகளிடம் சென்று மெதுவாக அவற்றை வருடி விட்டார். நீங்கள் என்னால் துன்பமுற்றீர்கள். தாகம் போக்கிக் கொள்ள வாய்ப்பில்லாமல் போனது என்று கண்ணீர் வடித்தார். செல்வந்த சுவாமி, என்னை மணியுங்கள். நான் எழுதுகளின் துன்பத்திற்கு காரணமாவன். மலர் உதிர்வதை கண்டு துன்பம் கொள்ளும் தங்களால் உயிருள்ள ஐவங்கள் துன்பருவதை எப்படி சகித்து கொள்ள முடியும்? இதை உணராத நான் வண்டி ஓட்டுநரை மிக விரைவாக ஓட்டும்படி தோண்டர்வு செய்தேன் என்றார். வள்ளலார் மாடுகளுக்கு தெய்வான திவனத்தை ஏற்பாடு செய்து சொற்பொழிவாற்ற வந்தார். வள்ளலார், இறைவன் அனைத்து ஈர்களிலும் வள்ளலார், உயிருக்கு நாம் அளிக்கும் துன்பம் அறைவனுக்கு அழைப்பதாகும். அதனால் உயிர்கள் அனைத்தின மீதும் கருணை காட்டுங்கள் என்றார். பகவத்கீதையிலும் பகவான் இதைதான் கூறினார்.
உங்களுக்கான சொந்த வட்டியை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருட கால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமைன் ரோட், பல்மோரல், ஆக்லாந்து. SPS மற்றும் MAS MAV உங்கள் வாகனங்களுக்கான திருத்த வேலைகளுக்கும், வாகன பேனல் அண்ட் பெயிண்டிங் வேலைகளுக்கும் மிக நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து கொடுக்கிறார்கள். ஓக்லாந்தில் மனுக்கா டயன் பிளேயர்ஸ், இலக்கம் 9 ஓக்லாந்தில் சிறப்பு தொழிலகமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் SVS MAS MAV எந்த வேலைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து தருகிறார்கள். கைதேர்ந்த அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வீரர்களின் மேற்பார்வையில் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0201-176-1395. எந்த வகையான வாகனங்களையும் உரிய முறையில் திருத்தம் செய்து தருகிறார்கள். மறந்து விடாதீர்கள். SPS MAS MAV இலக்கம் 9 டயன் பிளேஸ், மனுக்கா சிட்டி, ஓக்லாந்து.
சங்கநாதத்தில் தொடர்ந்து வருவது தமிழமுதம். இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியினை தரவருகின்றார் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியின் முன்னாள் தமிழ்துறை பேராசிரியர் திரு சூசே அவர்கள். வணக்கம் ஐயா.
உலகத்தமிழ் உறவுகளே, சங்கநாதன் நேயர்களே, வணக்கம். சிறந்த இலக்கியம் என்பது இன்புறுத்துவது, அதனினும் சிறந்த இலக்கியம் என்பது இன்புறுத்துதலோடு அறிவுறுத்துவது. தமிழில் செவ்விலக்கியங்கள் இன்புறுத்துதலையும் அறிவுறுத்துதலையும் செய்தன. நாலடியாரில ஒரு நல்ல செய்யுள் நண்பர்களே, நம் மீது அன்பு கொண்டவர்கள் எப்போதும் இனிமையாக பேசுவார்கள், நம் மீது பகை கொண்டவர்கள் எப்போதும் கடுஞ்சொற்களை கூறுவார்கள். அதற்கு எதிர்மாறாக நம்மோடு பகை கொண்டவர்கள் இன்சொல் சொல்வார்களேயானால் அது மிகப்பெரிய தீமையை தரும். நம் மீது அன்பு கொண்டவர்கள் கடுஞ்சொற்களை கூறி நம்மை விமர்சிக்கிறார்கள் என்றால் நாம் ஏதோ தவறு செய்கிறோம், நம் மீது அக்கறை கொண்டு அவர்கள் நம்மை திருத்துகிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். ஒருவேளை அந்த பகைவர்கள் சொல்லுகிற இன்சொல் சிறந்ததா, நண்பர்கள் சொல்லுகிற கடுஞ்சொல் சிறந்ததா என்று இரண்டையும் ஒப்பிடுகிற நாலடியார் அந்த பாடல் சொல்லுகிறது, நண்பர்களே, எந்த விதத்திலும் நண்பர் சொல்லுகிற அந்த கடுஞ்சொல் என்பது பகைவன் சொல்லுகிற இன்சொல்லை விட சிறந்ததாக இருக்க முடியாது. நண்பர் சொல்லுகிற கடுஞ்சொல் தான் சிறப்பாக இருக்க முடியும். அந்த ரெண்டு பேரும் நண்பர்களே, காதலார் சொல்லும் கடுஞ்சொல்லும் ரொம்ப நுட்பமா நம்ம கவனிக்கிறோம். காதலார் சொல்லுகிற கடிய சொற்கள் ரொம்ப நம்மை வந்து திருத்தக்கூடியவை. உவந்து உரைக்கும் ஏதிலாரின் சொல்லில் தீதோ, பகைவர்கள் நம்மை அன்போடு சொல்லுகிற சொல்லை விட இது தீமையானதோ? இல்லை இல்லை இல்லை, அதுதான் சிறந்தது என்கிற இந்த கவிதையிலே நண்பர்களே, போதலாம் மாதர் வண்டார்க்கும் மலிகடல் தன் சேர்ப்ப. நிறைய கடற்கரையில செடி கொடிகள் இருக்கின்றன, அவற்றிலே மலர்கள் இருக்கின்றன, அந்த மலர்களிலே மொட்டுகள் இருக்கின்றன, அங்கே வண்டுகள் மொய்க்கின்றன. அத்தகைய சிறந்த நெய்த நிலத்து தலைவனே சொல்லிட்டு ஆவது அறிவார் பெரின், ஒரு மனிதன் நமக்கு எது நன்மையாவது எது தீமையாவது என்பதை அறிந்தவராக இருக்க வேண்டும். அப்ப நம் மீது அன்பு கொண்டவர் நம்மை கடிந்து கொள்கிற போது அவர் மீது வருத்தப்படக்கூடாது, அவர் நமக்கு நன்மை சொல்லுகிறார் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம் மீது பகை கொண்டவர் அன்போடு பேசுகிறார் என்றால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இவர் ஏதோ நம்மை கொண்டு போய் ஒரு படுகுழியிலே தள்ள போகிறார் என்று. இதுதான் ஆவது அறிதல். அப்ப எதிர்காலத்துல ஆவது அறிவார் பெறின், அப்படி அந்த சிந்தனை உடையவர்களாக இருக்கிற போது அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று இந்த நான்கு வரி நேரிசை வெண்பா நமக்கு கூறுகிறது. நண்பர்களே, இந்த நாலடியார் காலத்து சொல்லாட்சியை நாம் நுட்பமாக பார்க்கிறோம். காதலார் என்கிற சொல் இருக்கிறது. காதல் என்றால் அன்பு. அது தலைவன் தலைவியிடையே மட்டும் இருப்பதில்லை, நண்பர்களிடையே இருக்கும், தந்தை மகனுக்கும் இருக்கும், தாய் மகனுக்கும் இருக்கும், நண்பர்களுக்கு சகோதரர்களுக்குள்ளும் இருக்கும். அப்ப காதலர் என்கிற சொல் இருக்கிறதே, அது அன்பு செலுத்துகிற எல்லோருக்கும் பொதுவான சொல். செவியல் காலத்தில் அப்படித்தான் அந்த சொல் கையாளப்பட்டிருக்கிறது. காதலார் சொல்லுகிற கடுஞ்சொற்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா, உவந்துரைக்கும் ஏதிலார், பகைவர் அப்படிங்கிறதுக்கு பதில ஏதிலாருங்கிற சொல்ல ஆசிரியருங்க பயன்படுத்துறார். அதை விட இது தீதாமோ? நிச்சயமாக இல்லை, இதுதான் தீது. எது தீது? பகைவன் பேசுகிற இனிய சொல். நேற்று வரை நம்ம பகை கொண்டிருந்தான், இன்று அன்போடு பேசுகிறான் என்றால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். போது நல்ல அருமையான சொல்லாட்சி. மொட்டு, மலர்ல இருக்கக்கூடிய மொட்டு. இதுல மாதருங்கிற சொல்லு பொதுவா நம்ம பெண்கள்னு அதுக்கு பொருள் கொள்ளுகிறோம் நண்பர்களே. மாதர் காதல்னு தொல்காப்பியம் சொல்லும், அந்த சொல்லுக்கு அன்புன்னு சொல்லும். இங்க அழகுங்கிற பொருள் இருக்கு, அழகான வண்டுகள். மாதர் வண்டு ஆர்த்தல் அப்படின்னா அது இசைத்தல், ஆரவாரித்தல். மலிகடல்னா பெரிய கடல். தன் சேர்ப்ப குளிர்ந்த, அப்ப தன்மை என்பது குளிர், மலிதர் மிகுதல். மாதருங்கிறது அழகுங்கிற சொல்லாட்சி. அப்ப காதல் என்பது அன்பு. இது போன்ற நல்ல சொல்லாட்சிகளை நாம் இந்த நாலடியார்ல பார்க்கிறோம் நண்பர்களே. ஆவது அறிவாறு பெறின் என்பது இன்றியமையாதது. எந்த ஒரு மனிதனும் தனக்கு ஆகக்கூடிய நன்மை எது தீமை எது என்பதை நுட்பமாக அறிவாராக இருக்க வேண்டும். அது மிக இன்றியமையாதது. ரொம்ப வெள்ளேந்தியா இருந்தோம்னா வாழ முடியாது. இது நமக்கு நன்மை தரும், இது நமக்கு தீமை தரும் என்பதை யார் ஒருவர் ஓர்ந்து ஆய்ந்து நுட்பமாக கவனிக்கிறாரோ அவர் தான் ஆவது அறிவார். வரப்போவதை அறிபவர்கள், வாழ்க்கையில வரப்போவதை அறிந்து வாழ்வோம், அப்போதுதான் நாம் வெற்றி பெற முடியும். நாலடியார் சொல்லுகிறது. நன்றி.
மகாபாரத கணக்கு. உலகத்தில் உள்ள அத்தனை இதிகாசங்களையும் புராணங்களையும் அலசி ஆராய்ந்தாலும் மகாபாரதத்தை போல் ஒரு இனிமையான புராணத்தை எங்குமே காண முடியாது. மகாபாரதத்துக்கு தனிப்பெருமை என்னவென்றால் எந்த ஒரு பாத்திரத்தையும் உயர்ந்தது என கூறி தலையில் வைத்து கொண்டாடவும் இல்லை, எந்த ஒரு பாத்திரத்தையும் இழிவுபடுத்தி காலில் போட்டு மிதிக்கவும் இல்லை. பாரபட்சம் இல்லாமல் கண்ணன் முதல் துரியோதனன் வரை
விமர்சிக்கப்பட்டிருப்பதுதான் இந்த மகாபாரத கதையின் சிறப்பு. இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான உணர்வுகளோடு மனிதர்கள் நடமாடுகின்றனர். அவர்கள் அத்தனை பேரும் எள்ளளவும் பங்கமின்றி இந்த புராணத்தில் வந்து போகிறார்கள். எத்தனை உயர்ந்த மனிதனாக இருந்தாலும் சில சமயங்களில் சுயலாபம் கருதி எப்படி தர்மத்தில் இருந்து விலகுகிறான் என்பது முதல், எப்போதும் தீமையை செய்தவன் கூட சில நேரங்களில் மனம் திருந்தி எப்படி தர்மத்தின் வழி நடக்கிறான் என்பது வரை பாரபட்சம் இல்லாமல் எழுதப்பட்டிருக்கிறது. மகாபாரதத்தில் சொல்லப்படாத தர்மங்களும் நீதிகளும் வேறு எங்காவது இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. இப்படிப்பட்ட மகாகாவியத்தை நிறைவு செய்கின்ற அந்த பாரத போர் விமர்சனத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாகும். பாண்டவர்களை விட துரியோனாதிகளுக்கு படைபலம் அதிகம். பாண்டவர் படையில் பீமன், அர்ஜுனன், சாத்தியாகி, கடோச்கதன் இவர்களை தவிர குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பெருவீரர்கள் யாரும் இல்லை. ஆனால் கௌரவர்கள் படையிலோ பீஷ்மர், துரோணர், கிருபர், அஸ்வத்தாமன், ஜயத்ரதன், கிருதவர்மன், கர்ணன், பூரிசிரவசு, பகதத்தன், துரியோதனன், சல்லியன் போன்ற எண்ணற்ற பெருவீரர்கள் இருந்தார்கள். அத்தோடு தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை மிக அதிகம். ஏனென்றால் பாண்டவர்கள் சேனையின் பலம் 7 அக்ரோனி மட்டுமே, ஆனால் கௌரவர்கள் சேனையின் பலம் 11 அக்ரோனி ஆகும். நியாயமாக பார்த்தால் துரியோதனன் வெற்றி உள்ளங்கை நெல்லிக்கனி போல் வெளிப்படையாக தெரிகிறது. இருந்தும் பாண்டவர்கள் வென்றது இவ்வாறு, இது நியாயமான ஒரு சந்தேகம் தானே? ஒரு நாள் நான் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது எனக்கு முன்னால் 2 பேர் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவன், கை நிறைய காசு இருந்தும் என்னால் அந்த வீட்டை கட்ட முடியாமல் போய்விட்டது. நான் போட்ட கணக்கு 1, அவன் போட்ட கணக்கு 1. நான் போட்ட கணக்கு தோற்றுவிட்டது, அவன் போட்ட கணக்குத்தான் ஜெயித்தது. இதைத்தான் விதி என்று சொல்கிறது என்று கூறினான். இதை கேட்டதும் எனது மூளையில் மின்னல் தாக்கியது. அந்த வழிப்போக்கன் சொன்னது போல் கணக்கில் தான் எங்கோ தவறு நிகழ்ந்திருக்கிறது என்று நம்பினேன். உடனே மகாபாரத கணக்கை புரட்ட ஆரம்பித்தேன். கண்ணன் தன் வேலையை மிக சமார்த்தியமாக செய்திருந்ததை கண்டுபிடித்தேன். மரணத் தருவாயில் துரியோதனன் கிருஷ்ணனை பார்த்து சொல்கிறான், நீ ஒரு நீசன், நீ வெற்றி அடைந்திருந்தாலும் அறம் அறிந்த ஆன்றோர் உன்னை இகழத்தான் செய்வார்கள். ஏனென்றால் நீ அடுக்கடுக்காக அநியாயங்களை அரங்கேற்றித்தான் இந்த வெற்றியை அடைந்திருக்கிறாய். பீஷ்மர், துரோணர், கர்ணன், ஜெயத்ரதன் ஆகியோரை நீ கொண்ட விதத்தை எந்த தர்மம் சரியென்று சொல்லும்? நான் தோற்றாலும் என் உறவினர் மற்றும் நண்பர்களோடு சொர்க்கத்துக்கு போவேன். ஆனால் நீங்கள் உயிரோடு இருந்து மண்ணை ஆளப்போகிறீர்கள் என்றாலும் உன் மனச்சாட்சியே உன்னை அணுவணுவாக சித்திரவதை செய்து கொள்ளும் என்று கூறுகின்றான். இவன் என்ன இப்படியெல்லாம் பேசுகிறானே என்று அர்ஜுனன் வினாக்குறியோடு கண்ணனை பார்க்கிறான். இதையெல்லாம் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த கண்ணன் அவன் கூற்றில் உண்மை இருக்கிறது என்று ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்தான். கண்ணன் மகாவிஷ்ணுவின் அம்சமாயிற்றே என்று வியாசர் மனம் தளரவில்லை. அவனையும் குற்றவாளி கூண்டிலே ஏற்றித்தான் பார்க்கிறார். இப்படி வியாசர் காவியத்தின் சிருஷ்டி தர்மத்தை காப்பாற்றி விட்டார். அதேபோல் கண்ணனும் தர்மத்தை கடந்து செயல்பட்டு தர்மத்தை காப்பாற்றுகிறான். இதை இன்னும் உங்களுக்கு புரியும் வண்ணம் சொல்ல வேண்டுமானால், 60 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல் வண்டி ஓட்டுவது குற்றம் என்று சட்டம் சொல்லுகிறது. ஒருவன் 70 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறான். அந்த குற்றவாளியை சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்த வேண்டுமே ஆனால் சட்டத்தை பராமரிப்பவன் 80 கிலோமீட்டர் வேகத்தில் போய்த்தான் ஆக வேண்டும். இந்த இடத்தில் சட்டப்படி பார்த்தால் இருவருமே குற்றவாளிகள்தான். ஆனால் நீதிமன்றம் 70 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றவனை தண்டிக்கிறது, 80 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றவனை பாராட்டுகிறது. ஏனென்று கேட்டால் அவனுக்கு சட்டத்தை பராமரிக்கின்ற கடமை இருக்கிறது என்கிறார்கள். அதேபோல்தான் கண்ணனும் தர்மத்தை காக்க அதே தர்மத்தை மீறி செல்லும் போது தர்ம பரிபாலனக்காரன் என்ற அளவிலேயே அவனுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது. அவனை பாவம் சூழ்வதில்லை. இத்துடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சங்கத்துடன் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.
மறக்குமா மே 18 முள்ளி வாய்க்கால் தமிழின அழிப்பு நாள் நியூசிலாந்து. 2009 இலங்கை அரச பயங்கரவாதத்தால் முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி பொதுமக்களை நினைவு கூறுவோம். பாரீர். காலம் 18 மே மாதம் 2026 திங்கள் மாலை 6:30 மணி அளவில். நடைபெறும் இடம் ஃபிக்லிங் கன்வென்ஷன் சென்டர். இலக்கம் 546 மவுண்ட் ஆல்பர்ட் ரோட் 3 கிங்ஸ். இந்நிகழ்வுக்கு அனைத்து தமிழுறவுகளையும் அழைக்கிறார்கள் நிகழ்வின் ஏற்பாட்டாளர்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு.
Your language on Planet Audio.